சட்டத்தின் திறப்பு விழா. இது 1989 வெளிவந்த படம். கார்த்திக் அவர்கள் மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. பாஸ்கர்ங்கிறவர் இயக்கியிருக்காரு. நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு சர்ச்சு ஃபாதர் தான் ஹீரோவை எடுத்து வளர்த்துருப்பாரு. ஹீரோ அப்போ தான் லாயர் படிப்பை முடிச்சிருப்பாரு. ஹீரோ ஒரு கம்பெனியில் லீகல் அட்வைசர் வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிருப்பாரு. ஆஃபீஸில் இருக்கவங்க, உங்கள் அப்பா ஒரு கொலைக்காரு, ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாரு, அதனால அவருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருக்கு, நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அவர் அதிர்ச்சியும் அடைவார், சோகமாகவும் ஆயிடுவார். ஹீரோ ஃபாதர் கிட்ட உண்மையே பேசணும்னு சொல்லி என்ன வளர்த்தீங்க, ஆனால் எங்கள் அம்மா அப்பா பத்தின உண்மையை ஏன் ஃபாதர் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு கேட்பாரு. ஃபாதர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பார். நானும் உங்கள் அப்பாவும், அதாவது ஹீரோவோட அப்பாவும், அவர் பேர் காந்திரமன், காலேஜில் ஒன்றா படித்தோம், உங்கள் அப்பா படிக்கும் போதே விமானம் ஓட்ட கற்றுக்கிட்டான், படிப்பு முடிஞ்சதும் நான் ஃபாதர் ஆயிட்டேன், உங்கள் அப்பா பைலட் ஆயிட்டான், அவனுடைய திறமையாலும் உழைப்பாலும் சர்வதேச விமானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டான், அவனுடைய கம்பெனி அவனை லண்டனுக்கு மாத்துச்சு, அப்போ நீ ஊட்டி கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்த, 1970 வருஷம் செப்டம்பர் 15 காந்திராமனை நான் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி வச்சேன், ஆனால் பாம்பே ஏர்போர்ட்டில் காந்திராமன் லண்டன் ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தபோது போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சென்னை கூட்டிகிட்டு வந்து மத்திய சிறையில் அடைச்சிட்டாங்க. ஹோட்டலில் ஃப்ளவர் ஷாப் வச்சுருந்த ஷீலாங்கிற பொண்ணு கூட உங்கள் அப்பாவுக்கு தொடர்பு இருந்ததாகவும், செப்டம்பர் 8 இரவு அவள் குடியிருந்த ஃப்ளாட்லேயே அவளை கொண்டுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட உங்கள் அப்பா முயற்சி பண்ணதாகவும் குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. உங்கள் அப்பா மேலே இருந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால உங்கள் அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கிடச்சிச்சு. இந்த தீர்ப்பை கேட்டதுமே உங்கள் அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. நான் உடனே ஆஸ்பத்திரியில் அவங்கள சேர்த்தேன். அவங்க சாகும் தருவாயில் எங்களை பற்றின உண்மை என் பையனுக்கு தெரியக்கூடாது, நீங்கள் என் பையனை வளர்த்த ஆளாக்கணும், முருகன் மேலே சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு இந்து தாய்க்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால தான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட ஹீரோ வேதனைப்பட்டுக்கிட்டே எங்கள் அப்பாவை எப்போ தூக்கில் போட்டாங்கன்னு கேட்பாரு. அதுக்கு ஃபாதர், உங்கள் அப்பாவோட தூக்கு தண்டனையை ஜனாதிபதிக்கு லெட்டர் போட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றினேன் அப்படின்பாரு. இதை கேட்டவுடனே ஹீரோவுக்கு ஒரு இனமுறையாத சந்தோஷம் வரும். என்னது, எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா, வாங்க ஃபாதர் எங்கள் அப்பாவை இப்போயே போய் ஜெயிலில் பார்த்துட்டு வரலான்பாரு. அதுக்கு ஃபாதர், உங்கள் அப்பா ஜெயிலில் இல்லைப்பா, மண்ணில் காப்பத்தில் இருக்காரு அப்படின்பாரு. என்ன ஃபாதர் சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்பாரு. உங்கள் அம்மா இறந்து போனதுனால அவங்களுக்கு இறுதிச்சடங்கு பண்ணுறதுக்காக அவரை நான் பரோலில் எடுத்தேன். உங்கள் அம்மாவுக்கு இறுதிச்சடங்கு பண்ண பிறகு உங்கள் அப்பாவுக்கு அப்படியே மண்ணில் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஃபாதர் சொல்லுவார். அடுத்து ஃபாதரும் ஹீரோவும் ஹீரோவோட அப்பா பார்க்க போவாங்க. ஃபாதர் ஹீரோவோட அப்பா கிட்ட இதுதான் உன் பையன்னு சொல்லுவார். ஆனால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாத நிலையில் ஹீரோவோட அப்பா இருப்பார். இதை பார்த்தா ஹீரோ ரொம்ப வேதனைப்படுவார். ஃபாதர் கிட்ட ஹீரோ, எங்கள் அப்பாவோட கேஸை நான் திரும்பவும் எடுத்து வாதாட போகிறேன், எங்கள் அப்பா மேலே இருக்க பழியை நீக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஃபாதர், உனக்கு வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்பாரு. அடுத்து ஹீரோ ஒரு லைப்ரரிக்கு போவார். ஹீரோயின் தான் லைப்ரரினு இருப்பாங்க. அவங்க கிட்ட 1970 தந்த நியூஸ் பேப்பர்லாம் கேட்பாரு. அவங்க கொஞ்ச நேரம் ஹீரோ வெயிட் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பேப்பரையும் கொண்டு வந்து ஹீரோட்ட கொடுப்பாங்க. அதில் அவங்க அப்பா கேஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாரு. அதில் புண்ணிய தீர்த்தம்னு ஒருத்தர் அவங்க அப்பாவுக்கு சாதகமாக சாட்சி சொல்லியிருப்பாரு. அவரை போய் மீட் பண்ணுவார். அவர்கிட்ட போய் ஹீரோ, இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் சார்னு கேட்பாரு. எப்போயோ நடந்தது, இப்போ ஏன்ப்பா கேட்குற அப்படின்பாரு. ப்ளீஸ் சார்னு சொன்னோடனே அவர் சொல்ல ஆரம்பிப்பார். எனக்கு மேல் ஃப்ளாட்டில் தான் ஷீலா குடியிருந்தா, 9 இருக்கும், ஷீலா கத்திர சத்தம் கேட்டுச்சு, நான் உடனே மேலே ஏறி போய் அவள் வீட்டு கதவை தட்டினேன், வாட்ச்மேனும் பின்னாடியே வந்துட்டான், திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு, எங்கள் ரெண்டு பேரையும் இடிச்சிட்டு ஒரு உருவம் ஷீலா வீட்டிலேருந்து போச்சு, நாங்கள் உள்ளே போய் பார்த்தப்ப ஷீலா கழுத்தரப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தா, நான் உடனே கீழ் ஃப்ளாட்டில் இருக்க டாக்டரை கூட்டிகிட்டு வந்தேன், அவர் வந்து ஷீலாவோட கையை பிடிச்சி பார்த்துட்டு அவள் இறந்து போய் 5 ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன், போலீஸ் வந்தாங்க, ஷீலாவோட வீட்டை சோதனை போட்டாங்க. இறந்து போன ஷீலா வீட்டிலேருந்து இன்ஸ்பெக்டர் ஒரு பர்ஸை கைப்பற்றுவார். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கார்டு எடுப்பார். அதுக்கப்புறம் தாஜ்மஹால் போட்ட ஒரு கிரீட்டிங் கார்டு டெல்லியிலேருந்து வந்திருக்கும், அதையும் எடுத்துக்கிட்டாரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமாப்பா, இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஷீலாவை பரிசோதனை பண்ண டாக்டர் குருசாமியை இந்த வழக்கு விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை. கொலகாரன் தெருவோரம் நிப்பாட்டியிருந்த சகப்பு கலரு மோட்டார் பைக்கில் ஏறி தப்பிச்சு போனான், இதை நான் கண்ணால் பார்த்தேன், இதை நான் போலீஸ்கிட்ட சொன்னேன், ஆனால் போலீஸ்காரவங்க யாரோ தெருவில் நிறுத்தின மோட்டர் பைக்கில் ஏறி கொலகாரன் தப்பிச்சிட்டான் அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த மோட்டர் பைக் யாருடையது, அந்த மோட்டர் பைக்கு என்னாச்சு அப்படின்னு புண்ணிய திருத்தம் ஹீரோவை பார்த்து கேட்பாரு. இது இந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியமானதாச்சு, இதை போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. புண்ணிய தீர்த்தம் இல்லை அப்படின்பாரு. ஹீரோ இந்த கேஸை விசாரிச்சு இன்ஸ்பெக்டர் யாருன்னு கேட்பாரு. அதுக்கு புண்ணிய தீர்த்தம், இன்ஸ்பெக்டர் பூபதி, அவர் ரொம்ப புத்திசாலி, ஆனால் அவர் ரொம்ப தண்ணி அடிப்பார். அவர் உங்கள் அப்பாவுக்கு தண்டனை கிடச்ச நாளன்னைக்கு ரொம்ப தண்ணி அடிச்சிட்டு வந்து என் கடையில் வந்து காந்திராமே ரொம்ப நல்லவன், அவனுக்கு அநியாயமாக தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு புலம்புனாரு அப்படின்னு சொல்லுவார். நான் இன்ஸ்பெக்டர் பூபதியை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு புண்ணிய தீர்த்தம், அவர்
அவர் குடிபோதையில் ஒரு ஆள் மேலே வண்டியை ஏற்றிட்டாரு, அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, அவர் வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார்.
ஹீரோயின் மூலமாக அந்த இன்ஸ்பெக்டர் பூபதி இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சிருவார். அவர் ஒரு குடிசை வீட்டில் இருப்பார். அவர்கிட்ட போய் ஹீரோ இது சம்மந்தமாக கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, கொலகாரன் ஷீலாவுக்கு லெட்டர் எழுதுனதை நாங்கள் பேப்பரில் வெளியிட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு ஷீலா ஃப்ளவர் ஷாப் வச்சுருந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரு டிஐஜியை சந்திக்க வந்தார். அவர் ஐஜி கிட்ட என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் லெட்டர் வெளியிட்டிருந்ததுங்கல்ல, அந்த லெட்டரை என்னுடைய ஃப்ரெண்ட் காந்திராமன் தான் டெல்லியிலிருந்து ஷீலாவுக்கு எழுதினாராம். இந்த கேஸ் சம்மந்தமாக நீங்கள் காந்திராமனை விசாரித்தா கொலை நடந்த டைமில் காந்திராமன் என்னோட சேர்ந்து சினிமா பார்த்ததா சொல்ல போகிறாராம், நீயும் அது மாதிரி சொல்லிடு அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னு அந்த மேனேஜர் சொன்னார்னு இன்ஸ்பெக்டர் பூபதி சொல்லி முடிப்பார். மேனேஜர் சுனில்குமாரோட இந்த வாக்குமூலம் இந்த கேஸுக்கே ஒரு திருப்பு முனையை அமைச்சிச்சு. காந்திராமனை கைது பண்ணி நாங்கள் கேட்ட முதல் கேள்வியே, செப்டம்பர் மாதம் 8 9 டு 10 நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு. அதுக்கு காந்திராமன் நான் என் ஃப்ரெண்டு சுனில்குமாரோட சினிமா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன இந்த ஒன்றே அவருக்கு எதிராக அமைஞ்சிச்சு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஷீலா வீட்டிலேருந்து நான் கைப்பற்றின பர்ஸு அவளுக்கும் சொந்தம் கிடையாது, காந்திராமனுக்கும் சொந்தம் கிடையாது அப்படின்பாரு. அப்படின்னா அது கொலகாரனோட இருக்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். இன்ஸ்பெக்டர் இருக்கலாம் அப்படின்பாரு.
கொலகாரன் யாருன்னு ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். ஹீரோ உடனே யாருன்னு கேட்பார். அது யார்னா பொன்னி நம்பி ரஜன் இந்த ரெண்டு பேர் தான் அப்படின்பாரு. அவங்க யாருன்னு கேட்பார்.
இவங்க ரெண்டு பேரும் கொலகாரனை விட்டுட்டு நிருபராதியை போலீஸ்க்கு அடையாளம் காட்டினவங்க, இவங்க மேலே சந்தேகப்பட்டு நான் பொன்னியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், பொன்னி நம்பிராஜன் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாக பெரிய பணக்காரா போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். நான் பொன்னியை நம்பிராஜனையும் பார்க்க முடியுமான்னு ஹீரோ கேட்பாரு. பொன்னி நர்ஸா இருக்கா, நம்பிராஜன் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். இந்த கேஸுக்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரணும்னு ஹீரோ கேட்பாரு. கண்டிப்பாக தம்பின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அடுத்த நிமிஷமே ஹார்ட் அட்டாக் வந்து இன்ஸ்பெக்டர் இறந்துருவார்.
அதுக்கப்புறம் ஹீரோ நர்ஸ் பொன்னியை போய் சந்திக்க போவார். அப்போ ஒரு ரவுடி நர்ஸ் கிட்ட வம்புழுத்துட்டு இருப்பான், உடனே அவனை ஹீரோ அடிச்சு போட்டுருவார். இதனால ஹீரோ மேலே அந்த நர்ஸ் பொன்னிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும், தன்னை யாருன்னு அவர் காட்டிக்க மாட்டார், அவங்க கிட்ட கொஞ்சம் நட்பாக பழகுவார். இந்த கேஸை பற்றி கேஷுவலாக பேசுகிற மாதிரி ஹீரோ நர்ஸ் பொன்னிக்கிட்ட கேட்பார். அதுக்கு அந்த அம்மா, இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியே நான் தான் கொலகாரனா அடையாளம் காமிச்சேன் அப்படிங்கும். அதுக்கு ஹீரோ உங்கள் சேவைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவார். உடனே பொன்னி நீங்கள் வேற, நான் கொலகாரன் அடையாளம் காமிக்கல, ஒரு அப்பாவே தான் அடையாளம் காமிச்சேன் அப்படிங்கும். உடனே ஹீரோ அடி பாவி நீ நல்லா இருப்பியா அப்படின்னு உங்கள் மனசாட்சி கேட்கலையா அப்படின்னு பொன்னியை பார்த்து கேட்பாரு. உடனே அவங்க நான் என்ன பண்ணுறது என் சூழ்நிலை அப்படி அப்படின்பாங்க. உடனே ஹீரோ அப்படின்னா உங்களுக்கு உண்மையான கொலகாரன் யாருன்னு தெரியும் அப்படின்பாரு. யாருன்னு தெரியாது, யாரா இருக்குன்னு தெரியும் அப்படின்னா பொன்னி சொல்லுவாங்க. ஷீலா கொலை வழக்கில் நான் முதல் தடையமாக சொன்னது மோட்டர் பைக்கு, அந்த மோட்டர் பைக்கில் மஞ்சள் கொடி கட்டியிருந்தாங்க, இதை யாருமே பார்க்கல ஆனால் நான் பார்த்தேன் அப்படின்பாங்க. நாடு முழுக்க நிறைய கொடி இருக்கு, அதில் ஒரு கொடியை பார்த்துருக்கீங்க, இதில் என்னங்க முக்கியம் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லுவாங்க. அதுக்கு பொன்னி முக்கியம் இருக்குங்க, அந்த காலத்தில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு இயக்கம் நாடு முழுக்க அது வேகமாக பரவிட்டு இருந்துச்சு, ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி நிறைய பேர் அதில் மெம்பர் ஆகிட்டு இருந்தாங்க, அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்த மாதிரி வாகன மஞ்சள் கொடியை கட்டுவாங்க அப்படின்னு பொன்னி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அந்த மோட்டார் பைக்கு சொந்தக்காரன் இந்த சங்கத்தை சேர்ந்தவனா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு வர கரெக்ட் அப்படின்னு பொன்னி சொல்லுவாங்க. மேலும் பொன்னி அவன் ஒரு விபரீதமான ரசனை உள்ளதவனா இருக்கணும் அப்படின்பாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. சீலா வீட்டிலேருந்து எடுத்த பர்ஸை நான் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன், பொதுவாக பர்ஸ் எதுலங்க செய்வாங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்பாரு. என்ன ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலில் செய்வாங்கன்னு ஹீரோ சொல்லுவார். கரெக்ட், ஆனால் இந்த பர்ஸு மனித தோலில் செஞ்சது அப்படின்னு பொன்னி சொல்லுவாங்க. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆவார். என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு பொன்னி ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஆமாங்க, நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிக்குது அப்படின்பாரு. இப்போ சொல்லுங்கள் அவன் எப்படிப்பட்டவன்னு பொன்னி கேட்பாங்க. ஒரு வெறி பிடிச்ச பைத்தியக்காரன் தாங்க இந்த மாதிரி வச்சிருப்பியா அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு பொன்னி உடலை கூறு போட்டு பார்க்குற மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருக்கக்கூடாது அப்படின்பாங்க. அதுக்கு ஹீரோ யூ மீன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்பாரு. எஸ் அப்படின்னு பொன்னி சொல்லுவாங்க. ஐயோ உடம்பெல்லாம் நடுங்குதுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். இதுக்கே இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அடுத்த ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இதை கேட்டால் நீங்கள் சிலையாயிருவீங்க அப்படின்பாங்க. ஐயோ சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். ஒரு நாள் ஷீலா நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தா, அவளை பரிசோதனை பண்ணி பார்த்ததில் அவள் 3 கர்ப்பம்னு தெரிஞ்சிச்சு. கல்யாணமாக அவள் 3 கர்ப்பங்கிறத நான் தேங்கி தேங்கி சொன்னேன். உடனே அவள் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற என்ன எதுன்னு நான் கேட்டேன். அதுக்காக நான் உனக்கு பத்திரிக்கை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு போனான். எல்லாமே சொல்லிட்டு பொன்னி ஹீரோவை பார்த்து நான் அவங்கள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ இதுக்கு நான் ஒத்துக்கிட்டா என் பொண்டாட்டி கோச்சுக்கோன்னு சொல்லுவார். அப்படியே பொன்னி ஷாக் ஆகி நிற்பாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிச்சு. ஹீரோ இந்த கேஸை பற்றி விலாவரியை எழுதி ஒரு நேர்மையான எம்எல்ஏ கிட்ட கொடுப்பாரு. அவர் இந்த கேஸை பற்றி நான் சட்டசபையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் பேசி இந்த விஷயம் பேப்பர்லேயும் வெளிவந்திருக்கும். அடுத்து ஹீரோ புண்ணியமூர்த்தியை போய் பார்க்க போவார். அதாவது இறந்து போன ஷீலா ஃப்ளாட்டுக்கு கீழே குடியிருந்தவர். அவர்கிட்ட போய் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷீலா வீட்டிலேருந்து ஏதோ சத்தம் கேட்கும். ஹீரோ என்னங்க யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்பாரு. உடனே இருப்பான் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு புண்ணியமூர்த்தி போவார். புண்ணியமூர்த்தி வெளியே ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருப்பாரு.
அந்த ஆள் யாருன்னு ஹீரோ பார்க்க மாட்டாரு, வாய்ஸ் மட்டும் கேட்பாரு. புண்ணியமூர்த்தி எல்லாம் பேசி முடிச்ச பிறகு வெளியே இருக்கிற ஆள் காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு போவார். ஹீரோ புண்ணியமூர்த்தி கிட்ட யாருங்க அவர் அப்படின்னு கேட்பாரு. அவரா, அவர் தான் இந்த ஃப்ளாட்டுக்கு சொந்தக்காரரு, மேலே அவர் தான் வந்து மழை இடி இதெல்லாம் வந்துச்சுல ஃப்ளாட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதோட அந்த சீன் முடிஞ்சு. இப்போ பொன்னி தன்னோட கல்யாண இன்விடேஷனை ஹீரோக்கு அனுப்பியிருப்பாங்க. ஹீரோவும் பொன்னியோட கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அந்த கல்யாணத்துக்கு சிங்கப்பூர்ல செட்டில் ஆனார்ல இந்த கேஸுக்கு இன்னொரு சாட்சியான நம்பிராஜன், அவரும் வந்திருப்பாரு. அந்த கல்யாணத்துல ஒரு பெரிய மனுஷனும் வந்து உட்காந்து அவர் தான் தலைமை தாங்கிட்டு இருப்பாரு. அவர் யார் என்ன எதுன்னு ஹீரோ நம்பிராஜன்ட்டை விசாரிப்பார். அதுக்கு நம்பிராஜன், இவர் பேர் பிரபுதாஸ், இவர் பெரிய கொடைவள்ளல், சிங்கப்பூர் எஸ்டேட்டில் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணிக்கும் அவருடைய ஹஸ்பண்டுக்குமே சிங்கப்பூர் எஸ்டேட்டில் வேலை போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவார். இதை கேட்ட ஹீரோ, இந்த கேஸில் ரொம்ப முக்கியமான சாட்சி இந்த பொண்ணியும் இந்த நம்பிராஜன் தான், இவங்க ரெண்டு பேரையும் இந்த பெரிய மனுஷையும் இவ்வளோ தூரம் பாதுகாக்கிறாரு அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு இருப்பாரு. கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணியும் அவரோட ஹஸ்பண்டும் அந்த பெரிய மனுஷன் காலில் விழுந்து வணங்குவாங்க. அவர் அப்போ காட் பிளஸ் யூன்னு சொல்லுவார். கேட்டோன்னே ஹீரோ இந்த வார்த்தையை நம்ம எங்கேயோ கேட்டுமே சமீபமா அப்படின்னு யோசிப்பாரு. ஆ, அந்த புண்ணியமூர்த்தி வீட்டில் கேட்டோன்னு அடுத்த புண்ணியமூர்த்தி போய் பார்க்க போவார். இந்த ஃப்ளாட்டோட சொந்தக்கார் யார் என்னன்னு புண்ணியமூர்த்தி கிட்ட ஹீரோ விசாரிப்பார். அவர் பிரபுதேசம்னு பேர சொல்லுவார். ஹீரோயின் கிட்ட பிரபுதாசை பற்றி ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னோட லைப்ரரியில் இவர்கள் பிரபலமானவர்கள்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து பார்த்தா நம்மளுக்கு ஓரளவு விஷயம் தெரியும் அப்படின்பாங்க. உடனே அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இவர் காலம் சென்ற தர்மராஜின் மகன், இவ்வுடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவக் கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டார். இவருக்கு இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. இவர் ஒரு விளையாட்டு வீரர், குறிப்பாக பல தடவை மோட்டார் பைக் பந்தயங்களில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி சென்றுள்ளார். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் ஈடுபாடு உள்ளவர். அதில் சில காலம் தீவிர அங்கத்தினராக செயல்பட்டுள்ளார். இடதுகை பழக்கம் உள்ள அவர் ஏழை எளிய மக்களுக்காக பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார் அப்படின்னு படிச்சு முடிப்பாங்க. இந்த கேஸை திரும்ப எடுத்து நடத்துறதுக்கு ஏற்கனவே இந்த கேஸில் ஆஜரான அரசாங்க வக்கீல் தடையா இருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோ போய் கேட்டு பார்ப்பாரு. அந்த அரசாங்க வக்கீல் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அப்பா தான். ஆனா அவரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க போறதுனால இந்த கேஸ் இப்ப வந்துச்சுன்னா நம்மளுடைய வெற்றிக்கு தடையா இருக்குன்னு அவரு ஹீரோவுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாரு. ஹீரோ காந்தி சிலை கீழே நின்று மக்கள் கிட்ட பேசுவாரு. மக்கள் எல்லாரும் ஹீரோக்கு ஆதரவா இருப்பாங்க. நாடு முழுக்க இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த கேஸை பத்தி நல்லா விலாவரியா எழுதுன ஒரு பத்திரிகை இருக்கும்ல, அந்த பத்திரிகையோட ஆசிரியரும் ஹீரோவுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஒரு வழியா இந்த கேஸ் திரும்பவும் கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்கும்.
இதுக்கு நடுவில் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த ஹீரோட அப்பா குணமாயிருவார். இருந்தாலும் அவர் குற்றவாளி தானே, அதனால அவர் ஜெயிலில் வச்சிருப்பாங்க.
அடுத்து கோர்ட்டை காப்பாங்க. ஹீரோ வாதாட ஆரம்பிப்பார். மயிலாட், ஷீலா இறந்த பிறகு அவரை பரிசோதனை பண்ணின டாக்டரோட வாக்குமூலத்தை இந்த கோர்ட் பெற தவறிடுச்சு. அவருடைய வாக்குமூலம் இங்கே உதாசனப்படுத்தப்பட்டுச்சு, அவரை நான் விசாரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். டாக்டர் வந்து சாட்சி கொண்டு நிற்பார். ஹீரோ அவரை பார்த்து கேட்பார், இறந்து போன ஷீலாவை முதல்ல பரிசோதனை பண்ணது நீங்கள் தானே அப்படின்பாரு. டாக்டர் ஆமான்பாரு. அது சம்பந்தமாக நீங்கள் சொல்லுங்கன்னொன்னே டாக்டர் பேச ஆரம்பிப்பார். ஷீலாவோட கழுத்திலிருந்து காது வரைக்கும் காயம் இருந்துச்சு. அது ஒரு ஆழமான காயம், முனமடங்கிய சலவர் கத்தினால அதை பண்ண முடியாது, அது அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு கத்தியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார்.
எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல ஆரம்பிப்பார். கொலகாரன் கண்டிப்பாக இடதுகை பழக்கம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ, அதை எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்பாரு. அதுக்கு டாக்டர், ஷீலாவோட வலது பக்க கழுத்தில் தான் காயம் இருந்துச்சு, வலது பக்க செவுத்துலையும் அந்த பூச்சாடையில் தான் ரத்த காயம் இருந்துச்சு. கொலகாரன் வலது கை பழக்கம் இருக்கிற சராசரி மனிதனாக இருந்தால் ஷீலாவோட இடது கழுத்து பக்கம் தான் குத்திருப்பான், இடது பக்கம் செவுத்துலையும் இடது பக்கம் இருக்கிற பூச்சாடியிலும் தான் ரத்தம் திரிச்சிருக்கும், சிம்பிள் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார்.
அடுத்து போலீஸ் டாக்டர் சடகோபன் அழைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அவரும் வந்து சாட்சி கொண்டு நிற்பார். அவர்கிட்ட, கொலகாரன் சவரக்கத்தியை தான் பயன்படுத்தினான்னு எப்படி சொன்னீங்கன்னு கேட்பாரு. அதுக்கு அவர், நான் என்னோட அறிக்கையில் எந்த இடத்துலையுமே சவரக்கத்தின்னு சொல்லலை அப்படின்பாரு. அதுக்கு ஹீரோ, போலீஸ் சவரக்கத்தின் தானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு டாக்டர், அது என்னுடைய டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்பாரு.
சரி, கொலகாரன் எந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஹீரோ கேட்பார். அதுக்கு அவர் சொல்லுவார், கூர்மையான ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு.
அதுக்கு ஹீரோ, டாக்டர் குருசாமி ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற கத்தியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தியை யூஸ் பண்ணுவேன் மனிதனோட உடற்கூரை பற்றி படித்தவனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது பற்றி நாலேஜ் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹீரோ கேட்பாரு, நீங்கள் ஷீலாவோட பாடியை அட்டாப்சி பண்ண பிறகு அவள் கர்ப்பங்கிறத நீங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தீங்களான்னு கேட்டிருப்பாரு. ஆமாம், நான் அது தெளிவான அறிக்கையாக குறிப்பிட்டிருந்தேன். அறிமுகப்படுத்தி வச்சதே நீங்களா அப்படின்பாரு.
அதுக்கு சுனில்குமார், ஆமாம், எங்கள் ஹோட்டலில் 1970 வருஷம் ஆகஸ்ட் 15 நடந்த விருந்தில் ஷீலாவை நான் தான் காந்திராமனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன் அப்படின்பாரு.
நீங்கள் போகலாம் அப்படின்னு சுனில்குமாரை ஹீரோ அனுப்பிட்டு இப்போ ஜட்ஜ
பத்து
ஆகஸ்ட் 15, 1970 அப்போதான் காந்திராஜனுக்கு ஷீலா அறிமுகமாகறாங்க. செப்டம்பர் 8, 1970 இந்த தேதியில் ஷீலா கொலை செய்யப்படுறாங்க. இந்த ரெண்டு தேதிகளுக்கு இடையே 3 வாரம் தான் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஷீலாவோட வயிற்றில் இருக்கிற 3 மாச குழந்தைக்கு காந்திராஜன் எப்படி காரணமாக இருப்பார்? கர்ப்பமாக இருக்கனால இந்த இக்கட்டான சூழ்நிலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக காந்திராஜன் ஷீலாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு போலீஸாரால் குற்றம் சம்மந்தப்பட்டாரு. இப்படி குற்றம் சுமத்தின போலீஸாரு இந்த தேதி இடைவெளியை பற்றி ஒரு கேள்வி கூட ஏன் சுனில்குமார் கிட்ட கேட்கல அப்படின்னு கேட்பாரு. சரி, அடுத்த சாட்சியா நர்ஸ் பொண்ணியை விசாரிக்கணும்பாரு. அந்த அம்மா வந்து கூண்டில் நிற்பாங்க. அவங்க கிட்ட ஹீரோ கொலையாளி அந்த வீட்டிலேருந்து ஓடி வரும்போது உங்களை இடிச்சிட்டு போனதா சொன்னீங்க, ஒரு நிமிஷத்தில் அவரோட அங்காடையாளங்களை எப்படி நீங்கள் போலீஸ்கார்கிட்ட சொன்னீங்க அப்படின்பாரு. தெருவிளக்கு இருந்துச்சு, அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் ஓடுறவனை நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. சரி, அப்போ என்ன டைம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. சரியாக 9:30 இருக்கும் அப்படின்பாங்க. அதை எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அந்த அம்மா, பொதுவாக நான் வேலை முடிஞ்சு அங்கேருந்து 9 மணிக்கு கிளம்புவேன், ஃப்ளாட் கிட்ட வரும்போது 9:30, அதனால தான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஹீரோ, மிஸ்ஸஸ் பொன்னி உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, தமிழ்நாட்டில் 1970 ஏற்பட்ட மின்சார பற்றாக்குறை காரணமாக அரசாங்க உத்தரவுப்படி சென்னையில் இருக்கிற தெருவிளக்குகள் ஃபுல்லாக 8:00 அணைத்து விடுவது வழக்கம். அதுக்கு பொன்னி, அது வந்து அப்படின்பாங்க. ஹீரோ, சரி அடுத்து நீங்கள் கொலகாரன் கருப்பாக குட்டையாக இருப்பான்னு தானே முதல்ல போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தீங்க அப்படின்பாரு. பொன்னி ஆமான்பாங்க. ஆனால் அடையாள அணிவகுப்பில் உயரமாக சகப்பாக இருக்க காந்திராமனை ஏன் அடையாளம் காமிச்சிங்க அப்படின்பாரு. இப்போ பொண்ணி கொஞ்சம் தடுமாறி, ஃபஸ்ட்டு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன், அதுக்கப்புறம் 6:30 யோசிச்சு கொலகாரே நெட்டையாக சகப்பாக இருப்பான்னு சொன்னேன் அப்படின்பாங்க. ஹீரோ சொல்லுவார், எரியாத மின்விளக்குகள் எரியும், குட்டையாக கருப்பாக இருக்கிறவன் சகப்பாக உயரமாக மாறுவான் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தானே நக்கலாக கேட்பாரு. உடனே அந்த அம்மா எனக்கு லேசாக தலை சுற்றுது அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கும். உடனே ஹீரோ சொல்லுவார், சரி விசாரணையை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு விசாரணையை முடிச்சுக்குவார். அடுத்து ஹீரோ பொண்ணிக்கிட்ட என்ன கேட்பார்னா, இந்த கேஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய மனுஷனோட ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவர் உங்களுக்கும் நம்பி ரஜனுக்கும் சிங்கப்பூர் எஸ்டேட்டில் வேலை போட்டு கொடுக்குறாரு, அவர் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த அம்மா சொல்லும், வள்ளல் பிரபுதாஸ்னு. அடுத்து ஹீரோ கேட்பார், வள்ளல் பிரபுதாஸ் தான் சீலா இருந்த அடுக்குமாடி கட்டிடத்தோட உரிமையாளர், அவர் அங்கே வந்து போகிறத நீங்கள் டியூட்டி முடிஞ்சு போகும்போதோ இல்லை வரும்போதோ பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படின்பாரு. ஆமாம் அப்படின்னு பொன்னி ஒத்துக்கு. அடுத்து ஹீரோ பிரபுதாஸ் மோட்டர் பைக்கில் வரதையும் பார்த்துருப்பீங்களேன்னு பொன்னிக்கிட்ட கேட்பார். அந்த அம்மா ஆமான்னு சொல்லும். அவர் வந்த மோட்டர் பைக்கோட கலர் என்னன்னு கேட்பார். அந்த அம்மா சகப்புன்னு சொல்லும். சரி, அதில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோட சின்ன மன மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருந்த பார்த்துருந்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பார். உடனே அந்த அம்மா ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. சரி, கடைசியாக ஒரு கேள்வி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வள்ளல் பிரபுதாஸ் இடது கை பழக்கம் உள்ளவரான்னு கேட்பார். பொன்னி ஆமான்னு சொல்லுவாங்க. தேங்க்யூன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வைப்பார். அடுத்து ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பார், காந்திராமன் டெல்லியிலேருந்து ஷீலாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பிச்சிருக்கிறாரு, அப்புறம் அவர் சென்னைக்கு வந்த பிறகு ஷீலா படுகொலை செய்யப்பட்டதையும் ஷீலாவுக்கு லெட்டர் எழுதுனது யாருங்கிறத போலீஸ் தேடுறதையும் தெரிஞ்சிருக்கிறாரு. காந்திராமனே போய் போலீஸில் அந்த கடிதத்தை நான் தான் எழுதினு ஒத்துக்கொட்டிருந்தா இந்த பிரச்சனையே காந்திராமனுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவர் பயந்துட்டாரு, எங்கே நம்மளோட பேர் அசிங்கப்பட்டு போயிருமேன்னு அவர் நினச்சாரு. காந்திராமன்ட்ட போலீஸ் 9:50 எங்கே இருந்தீங்கன்னு கேட்டபோது காந்திராமன் அந்த டைமில் மெரினாவில் படுத்து உறங்கிட்டாரு, மௌனமும் இருளும் தான் அதுக்கு சாட்சி. பொதுவாகவே தனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது காந்திராமன் அப்படி தான் செய்வார். இதை சொன்னால் போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்கிற கலவரத்தில் ஒரு முட்டாள்தனமான பதிலை சொல்லிட்டாரு, அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு ஹீரோ சொல்லி முடிப்பார். மேலும் இறந்து போன ஷீலா வீட்டிலருந்து ஒரு மணிப்பர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அது மனித தோளால் செய்யப்பட்டது, அது காந்திராமனுக்கு சொந்தமானது இல்லை. இந்த மாதிரி பல தடயங்கள் போலீஸ் விசாரணையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு, சாட்சியங்கள் சரியாக விசாரிக்கப்படலை, எல்லாத்தையுமே இந்த கோர்ட் முன்னாடி வச்சுட்டேன், நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும் அப்படின்னு ஹீரோ அழுதுகிட்டே ஜட்ஜி கிட்ட சொல்லுவார்.
மறுநாள் பேப்பரில் வள்ளல் பிரபுதாஸ் தலைமறைவு அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை படித்த ஹீரோ ஒருவேளை அவர் அந்த இறந்து போன ஷீலா வீடு பூட்டப்பட்டிருக்கு அதுக்குள்ளே இருக்க சான்ஸ் இருக்குன்னு அந்த வீட்டுக்கு போவார். வள்ளல் பிரபுதாஸ் அங்கே தான் இருப்பார். இப்போ தான் அவரோட முகத்தையே நம்மளுக்கு காமிப்பாங்க. அந்த ரோலை ஆக்டர் ராஜேஷ் பண்ணியிருப்பார். ஹீரோவை பார்த்த வள்ளல் பிரபுதாஸ் வாங்க வணக்கம் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையாக நடத்துவார். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அல்லது நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பிரபுதாஸ் ஹீரோ கிட்டே கேட்பார். நான் போலீஸில் சரணடையணுமா அப்படின்னு ஹீரோ கிட்டே கேட்பார். அதுக்கு ஹீரோ, இல்லை நீங்கள் போலீஸில் சரணடையாமல் தப்பிச்சு போகணும் அப்படின்பாரு. இதை கேட்ட பிரபுதாஸ் ஷாக் ஆவார். எனக்குள்ளே உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தது உண்மைதான், ஆனால் என்னுடைய தந்தை அனுபவித்த துயரத்துக்கு நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது, நீங்களும் ஒரு காரணம், உங்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். தயவு செய்து நீங்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். உடனே அவர், தம்பி நீங்கள் எனக்கு கொடுக்குற தண்டனை இதுதானா அப்படின்பாரு. உடனே ஹீரோ, இல்லை இது ஒரு அன்பு கட்டலை அப்படின்பாரு. உடனே வள்ளல் பிரபுதாஸ் சரி இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஒரு சில உண்மைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லார். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஃப்ளவர் ஷாப் வச்சுருந்த ஷீலாவோட அறிமுகம் எனக்கு கிடச்சிச்சு. எங்கள் அப்பாவோட கல்லறையில் ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக அவள் கடைக்கு அடிக்கடி போவேன், கொஞ்ச நாள்லேயே நானும் அவளும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டோம், இதனாலேயே என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் அவருக்கு ஒரு ஃப்ளாட் கொடுத்தேன், எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்தேன், அவளை ஒரு மகாராணி போல் வச்சுருந்தேன், ஆனாலும் அவள் பணக்கார புலிகளோட தொடர்பு வச்சிருந்தா அதை முறிச்சிக்க விரும்பலை. ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போயிருந்தபோது அவள் கர்ப்பமாக இருக்கிறதாவும் அவளுடைய கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு போய் சொன்னான். இதை கேட்ட நான் இப்படிப்பட்ட பெண் கூட பழகினதுக்கு என்ன நானே நொந்துக்கிட்டேன்.
அவகிட்ட இருந்து நான் விலக ஆரம்பிச்சிட்டேன். இதை புரிஞ்சுக்கிட்ட அவள் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணா, ஊரைக்குட்டி என் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வள்ளல் பிரபுதாஸ் தான் காரணம்னு சொல்ல போகிறேன்னு ஆவேசமாக பேசிட்டு ஃபோனை வச்சா. அவருடைய சந்ததியன்னு எனக்கு சேர்த்து வச்ச சொத்து முழுசாக போயிருந்தா கூட நான் சோர்வடைஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க சேர்த்து வச்ச ஒழுக்கத்துக்கும் கண்ணியத்துக்கும் கலங்க ஏற்படுத்தினு சீலா சொன்னேன்னு என்னுடைய சிந்தனை கலங்கி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு அவள் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஷீலாவை கொண்டுட்டு போலீஸில் சரணடைந்தான் நினச்சேன். ஆனால் என் சந்ததிக்கு நான் தான் கடைசி வாரிசு. குடும்ப பேரை கெடுக்கணும்னு சில பிள்ளைங்கள் பிறக்கும், அந்த வரிசையில் போய் நான் உட்கார விரும்பலை. நான் செஞ்ச தப்புக்கு ஆண்டவன் சந்ததியில் மன்னிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக தான தர்மம்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்.
அடுத்த சீன் கோர்ட்ல காம்பாங்க. ஜட்ஜு தீர்ப்பை படிக்க ஆரம்பிப்பார். பல புதிய சாட்சியங்களையும் தடயங்களையும் அறிவிப்புமா ஹீரோ கோர்ட்ல வெளிப்படுத்தினாரு.
சாட்சியங்களின் அடிப்படையில் காந்திராமன் மேலே எந்த குற்றமும் இல்லை, அவர் நிரபராதின்னு தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். மேலும் இந்த கேஸில் தவறாக நடந்துக்கிட்ட அரசாங்க அதிகாரிகளையும் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஹீரோவையும் பாராட்டுறேன்னு ஜட்ஜி சொல்லி முடிப்பார். சீன்னு சீலா கொலை செய்யப்பட்ட அந்த வீட்டை காமிப்பாங்க. அதில் பிரபுதாஸ் அவரோட கைத்துப்பாக்கியில் சுட்டு தற்கொலை பண்ணியிருப்பார். அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பார். அதில் அவர் என்ன எழுதியிருப்பார்னா, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், அந்த அறக்கட்டளைக்கு காந்திராமனை காப்பாளராக நியமிக்கிறேன், இதுதான் என் கடைசி ஆசை, இதை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. காந்திராமன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வரும். அதோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.
நடுவில் ஹீரோயின் தன்னோட காதலை ஹீரோ கிட்ட தெரிவிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு, கடைசியில் அந்த பாட்டை போட்டு படத்தை முடிச்சிருவாங்க.